திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தானே, அந்த நேரங்களில் போய் அந்த திருவிழா காலங்களில் மூர்ச்ச அர்ச்சனை செய்யலாமா?
அருமையானது கேள்வி. திருவிழா காலங்களிலே அர்ச்சனை செய்வதென்பது உண்டு உண்டு. அதாவது அர்ச்சனை பாட்டேயாகும். அது அர்ச்சனை என்னென்று கேட்டால் தான் தான் செய்ய முடியாதாக்கள் செய்யணும், அதுதான் உண்மை. இப்போ வீட்டிலே நாங்கள் இருந்து தோத்திரம் பாட வேணும், கும்பிட வேணும், முறைப்படி வழிபட வேணும். இப்போ எனக்கும் வழிபாடு உண்டு, காலையில் ஒரு பூஜை வழிபாடு உண்டு. ஆனால் இறைவனுக்கு முறையாக எல்லாம் செய்யலுமோ? ஒரு பஞ்ச உபசார பூஜையை செய்து போட்டு வருவோம், அதுலேயும் வேறு சுருக்கமாக செய்வோம். ஒரு சோறு, ஒரு வெத்தலை, ஒரு பழம் வைப்போம், அவ்வளவுதான். அந்த ஒரு பால் அபிஷேகம், அந்த திருமஞ்சனம் உண்டு, அது ஒன்று தான் இருக்கும். அவை முறையாக செய்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்? எங்களுடைய ஊரில் இருக்கிற எல்லாரும் செய்ய முடியும். செய்கிறாக்கள் செய்கிறாக்கள்ல வர்ற பக்திஹீனம் கிரியாஹீனம் மந்திரஹீனம். நாங்கள் செய்வதில் பக்தி குறைவாக இருக்குது, மந்திரம் குறைவாக இருக்குது, கிரிய குறைவாக இருக்குது, திரவியம் குறைவாக இருக்குது, நேரம் குறைவாக இருக்குது, அக்கறை குறைவாக இருக்குது. இந்த இன குறைகள் எல்லாம் தீர்வதற்காக அந்தந்த ஊர்களில் ஆலயம் கட்டி ஃபுல் டைமாக ஒரு தடவை இருத்தி நாங்கள் செய்கின்றோம். ஆனால் இதில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக நீர் செய்ய வேண்டும். இறைவனுக்கு அங்கே என்ன நடக்கும்? மூன்று கால பூஜை, ஆறு கால பூஜை, காலையில் இறந்தோன்னு ஒரு அபிஷேகம், தண்ணி வச்சு அவருக்கு வஸ்திரம் மாஸ்தி, காலையில் அவருக்கு பாலை காட்டி அந்த இது நடக்கும். பிறகு அப்புறமாக அவருக்கு அலங்காரம் பண்ணி இது பண்ணி அடுத்த காலை அமுது படைச்சு அது ஒரு பூஜை நடக்கும். அதுக்கு அப்புறமாக அவருக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேகம் செய்து அடுத்த பூஷை, அது முக்கியமாக நட செய்ய வேணும். அது ஹோமம் வளர்க்குறது ஒரு நிதிய ஹோமம் ஒன்று இருக்கின்றது. அதுக்கு பிற்பாடே பிறகு பின்னேற பூஷை திருப்பி அடுத்த முறை, பின்னேறவும் திருப்பி அபிஷேகம் இருக்குது. கோயிலில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆடுகளைந்து அபிஷேகம் போட்டு இதெல்லாம் செய்து இதெல்லாம் செய்து பூஷை நடக்குது. பிறகு அடுத்த பூஜை, இப்படி அடுத்த ஜா பூஜை, ஆறு கால பூஷை நாங்கள் செய்கிற குறைகள் எல்லாம். எங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அங்கே மந்திரத்தை சொல்லி திருவாரத்தை சொல்லி திருவாக. இனி அதுலேயும் கூட எல்லா நாளும் எல்லாம் ஒழுங்காக செய்யலாம். வசதி குறைவு, நேரக்குறைவு, அந்த அதுக்கு குறைவான கிரியைகளை தவிர்ப்பதற்குத்தான் இந்த நைமித்திக கிரியைகள் என்று சொல்லப்படுகிற திருவிழா
திருவிழா காலங்களில்
நித்திய கருஷங்களில் செய்கிற குறைபாடு. பாருங்கள், நாங்கள் செய்கிற பூஜைகளில் செய்கிற குறைபாடு பூஜை செய்யாமல் இருக்கிற குறைபாட்டுக்காகத்தான் ஆலயம்
ஆலயத்தில்
ஆலயத்துக்கு எல்லாரையும் போய் கும்பிடணும் என்று சொல்றது. ஆலயங்களில் நித்திய பூஜைகளில் வருகிற குறைகளை கலர்வதற்காகத்தான் நைமித்திய பூஜை
திருவிழா.
அவன் நித்திய பூஜையில் சுவாமிக்கு ஒவ்வொரு நாளுமே பூவை மாலையாக போடையிலாது சிரமத்தான் போடுவோம். நைமித்திய பூஜையில் மாலையாக அலங்கரிப்போம். சுவாமிக்கு நித்திய பூஜையில் ஒவ்வொரு நாளும் சாதாரண சோறு அப்படித்தான் வைப்போம். இந்த நைமித்திய பூஜையில் பலவிதமான அன்னங்கள் பலகாரங்களோட வைப்போம். நித்திய பூஷையில் சுவாமிக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிளோ ஒரு வாழைப்பிழப்போ வைப்போம். இங்கே நைமித்திய பூஷையில் முக்கணிகள் மற்றும் பழங்கள் வைத்து செய்வோம். நித்திய பூஷையில் அலங்காரத்தில் குறைவு இருக்கும். நைமித்திய பூஷையில் சிறப்பாக அலங்கரித்து வீதி விழா கொண்டு வந்து வழிபடுவோம். இதுதான் அந்த பூஜையினுடைய மரபு. அது அர்ச்சனை வந்து எங்கேயும் உண்டு. நித்திய பூஷையில் உண்டு, நைமித்திய பூஷையில் உண்டு, உங்களோட வீட்டு பூஷையிலே உண்டு
உண்டு.
இந்த அர்ச்சனை செய்கின்ற பொழுது பல பேர் என்று கேட்டால் எங்களுடைய பெயரை சொல்லி செய்கின்றது என்ற ஒரு வளமை காணப்படுகிறது. என்ற இந்நேர் செய்விக்கின்ற என்று சொல்லி ஒரு பர்சனலைசிங் என்னென்று கேட்டால் இது ஆல் பர்வேசிவ் ஆல் மைட்டி காட் அவரை இன்டர்னலைஸ் பண்ணி பர்சனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. என்னுடைய அப்பன், என்று அப்பனே, என்று அம்மா, என்று ஐயா, அப்படித்தானே கும்பிடுவோம் சுவாமியை இல்லையா?
அதே
இருக்கு. உண்ட பையன் நான் இந்நேரம் வந்திருக்கிறேன் ஐயா, பார்த்துக்கொள். அதைத்தான் சொல்லுகின்றது. அப்போ சொல்லுவார்கள், உடனே சொல்லுவார்கள் வந்து நட்சத்திரம் சொல்லி, இன்ன நட்சத்திரம், இன்ன கோத்திரம், இன்ன நட்சத்திரம், இன்ன பேருடைய இன்னர் உடைய என்ன வேணும் என்று கேட்ட உடனே சொல்வார்கள், அவருடைய சக குடும்ப சேம தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய, இவருக்கு இவற்ற குடும்பத்தாருடைய எல்லா ஆரோக்கியங்களையும் பார்த்து கொள்ளப்பா என்று சொல்லி இறைவனை மண்டியிட்டு மடிப்பி சேகிறது தான் இந்த அர்ச்சனை. அந்த பர்சனலைஸ் பண்ணுகின்ற ஒரு வழி, அதைத்தான் நாங்கள் கோயிலே செய்கின்றோம். ஆகவே அதில் ஒரு தப்பும் இல்லை. பல பேர் என்னென்னு கேட்டால் இறந்தவர்களுடைய பேராலையும் செய்வார்கள் அர்ச்சனை,
மோட்சார்ச்சனை செய்யலாமான்றதான் கேள்வி.
பொதுவாக விதி கிடையாது, ஆனால் என்னென்னு கேட்டால் இறந்தவர்களுடைய பேராலே கோயில்களே விளக்கு ஏற்றலாம், கோயில்களே திருமாலை சாத்தலாம், கோயில்களே சுவாமிக்கு படைகள் செய்து படைக்கலாம், அவருடைய பேராலே தான தர்மங்கள் செய்யலாம். இறந்த ஆன்மாவுக்கு அது போய் சேரும். அவருடைய பேரால சொல்லி செய்கிறது ஒன்றும் இல்லை. நீங்க பேரைத்தான் சொல்லி செய்யணும் இல்ல பேர். இந்த கோயில்கள்ல இதெல்லாம் நித்தியமா நடைபெறதுக்கு ஒரு ஹெல்ப் கொடுத்தாலே இது நித்தியமா நடக்குதே
நடக்குது.
ஒரு கோயில் முட்டின்றி நடப்பதற்கு, அங்க இருக்கிற பூஜகர் முட்டின்றி வாழ்வதற்கு, அந்த ஜீவன பாயத்துக்கு, அந்த கோயிலுடைய நடைமுறை பராமரிப்புக்கு உதவி செய்தாலே நித்தியம் உங்களுக்கு கோயில் நடக்கிற பூஜை அர்ச்சனையாக வந்துவிடும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்.
இது நல்ல ஒரு விளக்கம்.
ஆனா அதுக்குள்ள பர்சனலைஸ் பண்ணி செய்யப்படாத பல பேர் இன்னொன்னு கேட்டா, பிதிர்க்கடன் ஒன்றுமே செய்யாமல் மோட்ச அர்ச்சனை மட்டும் செய்வது தப்பு.
ஓ, பிதிர்க்கடன்கள் செய்யாமல்.
ஆடி அமாவாசைக்கு பிதிர்க்கடன் உண்டு, ஒவ்வொரு அமாவாசைக்குமே உண்டு. அப்படி அப்படி செய்ய இயலாதாக்கா சரி, ஆடி அமாவாசை கேட்டாலும் செய்யுங்க.
செய்யணும்.
ஒவ்வொரு பருவத்துக்குமே உண்டு மாதாவளியில். அப்படி செய்யாதாக்கா சித்திர பருவத்துக்கு செய்யுங்க. திதி தெரியாத மற்றவர்கள் எல்லாருக்கும் மகாலய பட்சம் வந்து புரட்டாசி புரட்டாசி மாதத்திலே ரெண்டு கிழமை வரும். அந்த ரெண்டு கிழமையும் செய்ய இயலாதாக்கள் மகாலய பட்சம் புரட்டாசி அந்த அமாவாசையில மட்டுமென்றாலும் செய்யுங்க. மகாலயம் அது மற்றது அவர்களுடைய இறந்த நாள் திதியை ஞாபகம் வைத்திருந்து வருடம் வருடம் அவர்களுடைய பெயரால தானம் தர்ப்பணம் பூஜை தியானம் வழிபாடு பண்ண வேண்டும். அன்றைக்கு சிவபுராணம் படியுங்கள், அபிராமி அந்தாதி படியுங்கள், சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க லலிதா சகஸ்ரநாமமோ சிவசகஸ்ரநாமமோ பகவத்கீதையோ படியுங்கள். அவருடைய பேரால ஏழை எளியவர்களுக்கு அன்னம் கொடுங்கள். சொந்த பந்தத்தை கூப்பிட்டு இருக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒன்றும் இல்லை. வஸ்திரம் கொடுங்கள், துணி குடிக்க வேணும், வஸ்திரம் கொடுங்கள். இந்த இறைவனுடைய சேவையே முழுநேர பணியாக கொண்டிருக்கிற அந்தணர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் ஆடை மற்றது உணவுக்குரிய வழிவகைகளை கொடுங்கள். இந்த செய்தால் அதுதான் இறந்தவர்களுக்காக நான் செய்கின்ற கடமை.
இந்த இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, இவர்கள் இந்த மோட்ச அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த அந்த 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 இறந்தவருடைய பிறந்த நட்சத்திரம் அதை செய்வதா, அல்லது அது அவர் இறந்து போன அந்த திதியை எதை செய்வது சரியானது?
அதாவது வந்து என்னென்று கேட்டால் தங்க, இப்ப எல்லாருக்கும் தான் சாப்பாடு போடுகின்றவங்க கூப்பிட்டு நீங்கள் வருகிறீர்கள், ராஜ் வருகிறேன். அப்ப எல்லாருக்கும் அன்போட சாப்பாடு கொடுக்குறேன், ராஜ் வேறன்னு கூப்பிட்டு கொடுத்தால் தானே அவர் வயிறுறையுமா இல்லையே இருக்கிறது தானே. அதனால நீங்கள் அவருடைய பேரால என்ன நற்காரியம் செய்தாலும் அங்க போய்
சேரு,
அதுதான் அங்க முக்கியமான ஒன்று. அங்க காணப்படுகின்ற முக்கியமான விஷயம் அதுதான் ஒன்று. திதி என்று கேட்டால் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியாது,
ஞாபகத்துக்கு
வர்றது. அவருடைய பேரால ஒரு மோட்சனை செய்யும் கொண்டா ஐயாவுக்கு தெரியும். அவருடைய பேரால ஒரு மோட்சனை கொண்டு செய்வேன், அதுல பிரச்சனை இல்லை. இந்த தனிய அரிச்சனையோட சுருக்கி கொள்ளாம நீ விளக்கேத்துறது. எத்தனை ஆலயங்கள்ல இன்றைக்கு கனடா நாடுகள்ல பூ மாலைகள் இல்லை. அவருடைய பேரால நீங்க ஒரு மாலையோட பண்ணியோ நீங்கள் செய்த கொண்டு வந்து கொடுக்கிறது, வீட்டில் இருக்கிற பூக்களை ஆலயங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது, அந்த ஆலயங்களை சுத்தப்படுத்தி கூட்டி வைக்கிறது, மற்ற ஆலயங்களிலே திருப்பணி செய்கிறது, இதுகளை செய்தால் மிகப்பெரிய புண்ணியம். பல பேர் இந்த மோட்சனை உடனே ஏதோ அந்த டிக்கெட் ஒரு டாலருக்கோ ரெண்டு டாலருக்கோ எடுத்து பேரை முடிச்சு முடிச்சே முடிஞ்சுட்டு இருக்கிறது. இது செய்யறதோட வீட்டிலே நீங்கள் செய்ய வேண்டும். திதி வகைகள் வீட்டிலே செய்தால் தான் பிள்ளைகள் தெரிய வரும். பிள்ளைகளுக்கு தெரிய வந்து சொல்லிக் கொடுத்து செய்தால் அவர்கள் நாளைக்கு இதை செய்வார்கள். அவர்கள் செய்யாம விட்டால் அந்த பழிபாபமும் உங்களையே சேரும். நான் இந்த திரு இடங்களில் பார்த்திருக்கேன், அந்தன பெருமக்களுடைய பிள்ளைகளுக்கே இதுகள் தெரிவதில்லை, அது உண்மை. பார்த்திருக்கிறேன், பெரிய பெரிய சிவாச்சாரியர் அவர்களெல்லாம் வந்திருப்பார்கள், பிள்ளைகள் எல்லாம் வந்திருப்பார்கள். பிள்ளைகளுக்கு மந்திரம் தெரியாது, வழிமுறை தெரியாது. கோயிலிலேயே ஆட்களை விழுந்து வழங்குற பெரிய சிவாச்சாரியுடைய மகனை கூட பார்த்தேன். கோயிலில் ஆலயத்திலே வேறு யாருக்குமே வழிபாடு கிடையாது, ஆண்டவனுக்கு மட்டும்தான் வழிபாடு. அவை இந்த நெறிப்படுத்தல்களை நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே வீட்டிலே எங்களுடைய பித்ருக்கடன் வழிவாச்சி ஒன்று, இல்லறத்தானுடைய கடன் வீட்டிலே முதலாவது, ரெண்டாவது ஆலயம், மூன்றாவது மற்றவர்களுக்கு தான தர்மம். அடுத்தது பிள்ளைகள் உள்ள எல்லா இடங்களிலும் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி வருகிறது. ஆண்ட திவசம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், பிள்ளைகள் உள்ள எல்லா நாடுகளிலும் செய்யலாமா? தொடர்பாக திவசம் செய்கின்ற பொழுது அன்றைக்கு விரதம் இருந்து மத்தியான காலத்தில் அந்த திவசம் செய்வார்கள். அன்றைக்கு இயலமான இடங்கள் உங்களுக்கு அந்தன பெருமக்கள் இருந்தால் அவரை வீட்டுக்கு அழைத்தால் அவர் திவசம் செய்வார். அப்போ இறந்தவருடைய பெயரால் பிண்டம் என்று சொல்வார்கள். அவருக்கு ஒரு டெம்பரரி பாடி கொடுப்பார், அது அந்த உளுந்து அரிசி போன்றவற்றை பிசைந்து சர்க்கரை போட்டுவிட்டு பிசைந்து செய்வது. அந்த உளுந்த பிண்டத்தை வைத்து அந்த மூதாதையரும் அவருடைய மூன்று வழி மூதாதையர்களை அழைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி இவர்களுக்கு படைத்து வழிபடுவது. அன்றைக்கு வீட்டில் பூஜை பண்ணப்படாது. அந்த பூஜை முடிஞ்ச பிறகுதான், இந்த பித்ருகாரியம் முடிந்த பிறகுதான் சுவாமிக்கு பூஜை, அது உண்மை. ஏன்னா பெற்றோர் தான் முதல் கடவுள். பித்ருகாரியம் முடிந்த பிறகுதான் சுவாமி பூஜை, அனுஷ்டானம் பண்ண வேணும் முதல் தீட்சை பெற்றவர்கள். ஆனால் பூஜை பண்ணக்கூடாது, பித்ருகாரியம் முடிந்து இது பண்ண வேணும். அப்போ ஐயர்மார் இல்லாத இடங்களில் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஒருதரும் இல்லாவிட்டால் அவர்கள் நினைத்து கொண்டு இந்த தர்ப்பணம் செய்து வெள்ள தண்ணி ஊற்றி தர்ப்பணம் செய்து படைத்து வழிபட்டு பிற்பாடு இறைவனுக்கு வழிபட்டு செய்ய வேண்டும். தனியாக இது மட்டும் செய்யக்குள்ள வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்களை நினைந்து அவர்களுக்காக திருவாறு திருவாசகம் மற்றும் சிவபுராணம் படிக்க வேண்டும். அவருடைய ஆன்மாவுக்கு ஒரு நல்ல ஹரி, இந்த புண்ணியம் அவர்களுக்கு போய் சேரும். அவர்களுடைய மனன் நிறைந்து அவர்கள் வாழ்த்தினால் அந்த ஆன்மாக்கள் வாழ்த்துகிற வாழ்த்து உங்களுடைய சந்ததி விருத்திக்கு மிகவும் முக்கியம். அதுதான் முக்கியமான உண்டு. மற்றும் அவர்களுடைய பேரால் ஏதோ ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம், படிப்பு இல்லாதவருக்கு படிக்கிறதுக்கு ஒரு உதவி, ஏழை பெண்களுக்கு ஒரு உதவி, உடுப்பு இல்லாதவருக்கு உடுப்பு, சிகிச்சை வலி இல்லாதவர்கள் சிகிச்சை, மரங்கள் நடுதல் அவர்களுடைய பேரால இந்த தான தர்மங்கள் இன்னைக்கு எவ்வளவோ பேருக்கு ஊர்வலையே அதில் செய்கிறங்க உறவுகளுக்கு அதுகளுக்கு செய்தால் அந்த இந்த புண்ணியம் எல்லாம் அவைக்கு போச்சு. இதுதான் முறையாக செய்ய வேணும். எத்தனை வீடு பிள்ளைகள் இருந்தால், ஒரு நாட்டிலேயே பல பிள்ளைகள் இருந்தால் எல்லாரும் செய்யணும் என்று கேட்பினம். எத்தனை அடுப்பு தனித்தனியாக இருக்குதோ அத்தனை பேரும் செய்யவன். சில வேளில் ஒரு வீட்டில் இருப்பார்கள் ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் தனித்தனியாக சமைப்பார்கள், ரெண்டு பேரும் தனித்தனியாக செய்யணும். ஒரே வீட்டுல இருந்தாலும் ரெண்டு சமையல் இருந்தால், ரெண்டு அடுப்பு இருந்தால், ரெண்டு விதற்கடன் உண்டு. பாரம்பரியமாக பெண்கள் செய்வதில்லை, ஆனால் இன்றைக்கு பெண்கள் பொருளாதாரத்தில் உரிமை சம உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், வீட்டு நிர்வாகத்தில் சம உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால அவர்களுக்கு இதிலே பங்கு உண்டு. இது தாயத்தான் மரபு, கேரளா மரபிலே உண்டு, யாழ்ப்பாண மரபிலே உண்டு. ஆகவே அந்த விதத்திலே, ஆனால் பழைய மரபிலே பெண்கள் சிறுவயதிலேயே திருமணமாகி கணவன் வீட்டோடு இணைந்து அதோடே ஒன்றி போன பெண்களுக்கு அது இல்லை. ஆனால் இன்றைய நினைத்த சம்பிரதாயத்திலே சம உரிமை பெற்ற பெண்கள் என்றபடினாலே அவர்களுக்கு அதில் பாத்தியதை உண்டு. போனாலும் கூட அங்கேயும் கேட்பார்கள், நீங்கள் கேரளாவான்னு கேட்பார்கள் பெண்கள் செய்ய. எங்களுக்கும் யாழ்ப்பாண மரபிலே ஆண்கள் வந்து பெண் திருமணமாகி பெண்ணுடைய வீட்டுக்கு போயிருக்கின்ற மரபு இருக்கின்றது. ஆகவே அந்த மரபின்படி பார்த்தால் அவர்களுக்கு அந்த சம உரிமை உண்டு. இது நிச்சயமாக, இது ஒரு கடன், கட்டாயமாக செய்ய வேண்டிய ஆப்ஷன் இல்லை. இது அந்த வாழ்நாள் முழுக்க செய்தாலும் முடியாது. சிலர் சிலரும் காசியில் போய் செய்துட்டு நீ செய்ய தேவையில்லை. இதற்கடன் வாழ்நாள் முழுக்க செய்தும் தீராது. ஆகவே அந்த கடனை பிள்ளைகிட்ட கொடுத்து சொல்றது, அப்பா நீ குடப்பா என்று சொல்லி கொடுத்துட்டு போகணும். அப்படி இடையில விடுபட்டு சென்றால் அந்த சந்ததி முழுக்க பாதிக்கும் அது.